குரலோசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமம் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். டெக்குவீடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுவிலிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று நவம்பர் மாதம் 23 சனிக்கிழமை 2019 தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்தமிழோசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலகத் தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்பத் தமிழ் ஒலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே வளமை போன்று முகப்பு திருக்குளுடன் நிகழ்ச்சியை தருவதற்காக இருக்கின்றோம். அந்த வகையிலே நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள் இன்று நிலைய கலகத்தில் இருக்கின்றார். வணக்கம் லக்வன்.
வணக்கம் ஷான். வணக்கம் நேர்களே.
ஆமாம், இன்று நாங்கள் குறிப்பாக நம்ம பலர் ஒருவரை போக விட்டு புறம் கூறுகின்ற பழக்கம் எமது மத்தியிலே மிகவும் தொன்றுதொட்டு இருந்து வருகின்ற ஒரு பழக்கமாக இருக்கின்றது. அந்த வகையிலே அது தொடர்பான திருக்குறளை நீங்கள் ஏதாவது தர இருக்கிறீர்களா?
நன்றாக சொன்னீர்கள். தொன்றுதொட்டு என்று கூறினதாலே ரோமானிய காலத்தில், அதாவது கிரேக்க தத்துவ பெரிய பேராசிரியராக விளங்கியவர் திரு அரிஸ்டாட்டல் இல்லையா, அவரிடம் ஒருவர் சென்று ஒன்று கேட்டாராம். அதாவது, நான் உங்களுடைய நண்பரை பற்றி சில கருத்துக்களை கூற விழைகிறேன், கூறலாமா என்று கேட்டாராம். அவர் உடனே, நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் ஆம் இல்லை என்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு நீங்கள் அவரை பற்றி சொல்லலாமே என்று சொன்னாராம். இது அரிஸ்டாட்டலின் முறைப்படி எப்படி ஒருவர் இல்லாத போது ஒருவரை பற்றி பேசும் பழக்கம் எப்படி தடுக்கப்பட்டது என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் பாருங்களேன். அவர் கேட்டாராம், அந்த நண்பரை பற்றி பேசுகிறீர்கள், சரி, அவர் அதை பற்றி நீங்கள் பேசும்பொழுது மற்றவருக்கு நன்மை பயக்குமா? இந்த கேள்விக்கு நீங்கள் ஆம் இல்லை என்று தெரிவித்தால் மட்டும் போதும். இதற்கு ஆம் என்று நீங்கள் தெரிவித்தால் இந்த 3 வினாக்களுக்கும் பதில் கிடைத்து விட்டால் அவரை பற்றி நீங்கள் என்னிடம் எது வேண்டாலும் சொல்லலாம் என்று சொன்னாராம். மற்றவருக்கு நன்மை பயக்குமா என்று கேட்டதற்கு அவர் இல்லை என்று சொன்னாராம். அடுத்த கேள்வியாக, சரி, அந்த நண்பர் இவ்வாறு சொன்னார் என்பதை நீங்கள் நேராக பார்த்தீர்களா என்று கேட்டாராம். அதற்கும் அவர் இல்லை என்றே பதில் சொன்னாராம். சரி, கடைசியாக நீங்கள் அவரை பற்றி பேசும் அந்த செய்தி நல்லதா கெட்டதா? நல்லது என்றால் ஆம் என்று சொல்லுங்களேன் என்று சொன்னாராம். உடனே அவர் இல்லை என்று கூறினாராம். இந்த 3 வினாக்களுக்கும் நீங்கள் இல்லை என்று சொல்லியதால் அந்த நண்பரை பற்றி நான் இதையும் உங்களிடமிருந்து கேட்க விரும்பவில்லை, நீங்கள் போகலாம் என்று சொல்லிவிட்டாராம்.
உண்மையிலேயே ஒரு நல்ல விடயம் நினைக்கின்றேன் என்றால், அது ஒரு அர்த்தம் உள்ள ஒரு கேள்விகளை அவர் முன்வைத்திருக்கின்றார். அந்த கேள்விக்கு அவர் இல்லை என்று சொல்லிவிட்டால் இதில் பிரயோசனம் இல்லை நினைக்கின்றேன்.
நிச்சயமாக இதற்கு நம்முடைய தாத்தா என்று சொல்லலாம் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால், 183 குரல், அதாவது புறம் கூறாமை என்னும் குரல் பாருங்களேன்,
சொல்லுங்க.
புறம் கூறி பொய்த்து உயர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். இது அரிஸ்டாட்டலை விட எங்கேயோ அட்டி செமத்தே விழுது
பாருங்க.
புறம் கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். அதாவது, பிறர் இல்லாத போது அவரை பற்றி புறம் கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்வதை விட இறந்து போதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தை தரும் என்று கூறுகிறார் பாருங்களேன். அதாவது, புறம் கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். செத்து போன்றார் பாருங்க. அடுத்தது ஒரு 184 குரலாக அமைந்திருக்கிறது. கண் இன்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின்னோக்கா சொல். இந்த வரியை பாருங்கள், என்ன தெளிவா இருக்குன்னு
சொல்லுங்கள்.
கண் இன்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின்னோக்கா சொல். அதாவது, நேரில் நின்று இரக்கம் இல்லாமல் கடுமையாக பேசினாலும் பேசுக, நேரில் இல்லாத போது பின்விளைவை கருதாமல் எந்த பழியையும் எடுத்து சொல்லக்கூடாது என்று கூறுகிறார் பாருங்களேன். ஏதாவது பேச வேண்டும் என்றால் நேருக்கு நேராக பேசுங்கள், இல்லை என்றால் பேசாமல் இருங்கள் என்பதற்கு அழகாக கண் நின்று கண்ணர சொல்லிடும் சொல்லற்க முன் நின்று பின்னோக்கா சொல் என்று கூறுகிறார் பாருங்களேன்.
ஆமாம், லக்வன சில பேர் சொல்வார்கள் அந்த பின்முதுகிலே குத்தி விட்டார்கள் என்று சொல்லி, அது நான் நினைக்கின்ற இந்த திருக்குறளினுடைய அர்த்தத்தோடு தான் அதையும் சேர்ந்து செல்கின்றது என்று சொல்லி, அந்த வகையிலே நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நாங்கள் ஒரு காலை வேளைக்கு பொருத்தமான வகையிலே தமிழ் மூத்தோருக்கும் பொருத்தமான வகையில் ஒரு பாடலுக்கு சென்றால் நன்றாக இருக்கும் என்றேன். சொல்லுங்கள், எங்களுடைய பாலமுரளி கிருஷ்ணாவுடைய பாடலை பற்றி.
நிச்சயமாக, டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவருடைய பாடலில் இது புகழ் பெற்ற ஒரு பாடல். அந்த பாடலை தொடங்கும் முன் பாலையா என்னும் நடிகரை தங்கள் கண்முன் நிறுத்த விரும்புகிறேன். அந்த காட்சி, திருவிளையாடல் படத்தில் ஏற்பட்ட காட்சியோடு இந்த பாடல் நீங்கள் இயந்து கேட்கும் பொழுது உங்களுடைய அதன் பொருள் புரியும், அதன் இன்பம் தரும் வகையும் தெரியும். பாருங்களேன்.
இசை கேட்க எழுந்தோடி வருவார்.
அருமையான பாடலை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய உறுப்பினர் கலாநிதி மூனா நானா சிவச்செல்வன் அவர்கள் எழுதிய ஒரு சிறிய கவிதையை நேர்களுக்காக தருகின்றோம். இதோ கேட்டு பாருங்கள்.
முத்தமிழோசை வானொலி என்று கேட்டு என் அன்புசால் வணக்கங்கள். என் கவிதையின் தலைப்பு ஆண்டவனிடம் வேண்டுதல். உயிர் தந்த இன்னிறைவன் உடன் தந்தான் உன் பசியை, அம்மா உடனிருந்தால் ஊட்டியனை வாழ்வழிக்க. தொடர்ந்தென்னை வாழ்நாளில் துரத்தி வரும் அத்தேவை ஆடி அடங்கும் வரை என்னை வருத்தும் உயிர் நாடி. உயிர் தந்த என்னிறைவன் உடன் தந்தான் உன் பசியை, அம்மா உடனிருந்தால் ஊட்டி என்னை வாழ்வழிக்க. தொடர்ந்தென்னை வாழ்நாளில் துரத்தி வரும் அத்தேவை ஆடி அடங்கும் வரை என்னை வருத்தும் உயிர் நாடி. பசி எடுக்கும் வேளையிலே உணவிருப்பின் பாக்கியமாம், உண்ணுதற்கு உடல் உறுப்பு ஒத்துழைப்பின் பெரும்பேறாம். மறையும் வரை அக்கொடே கிடைத்துவிடும் மனிதனவன் கொடுத்து வைத்த புண்ணியவான் இறைவன் அருள் பெற்றவனாம். பசி எடுக்கும் வேளையிலே உணவிருப்பின் பாக்கியமாம், உண்ணுதற்கு உடல் உறுப்பு ஒத்துழைப்பின் பெரும்பேறாம். மறையும் வரை அக்கொடையை கிடைத்துவிடும் மனிதனவன் கொடுத்து வைத்த புண்ணியவான் இறைவன் அருள் பெற்றவனாம். உடல் மறைக்க வெதுப்பூட்ட தன்மானம் காத்து நிற்க சமுதாயத் தேவை அது உடை அணிகள் அவசியமாம். வாழ்வியிலே சிக்கலின்றி கிடைத்துவிடும் ஆண்டவனே கௌரவமாய்ப் போச்சேர நீ அளிக்கும் பேருதவி. உடல் மறைக்க வெதுப்பூட்ட தன்மானம் காத்து நிற்க சமுதாய தேவை அது உடை அணிகள் அவசியமாம். வாழ்வினிலே சிக்கலின்றி கிடைத்துவிடும் ஆண்டவனே கௌரவமாய்ப் போச்சேர நீ அளிக்கும் பேருதவி. மழையினுக்கும் வெயிலுக்கும் இரவுதனை கழிப்பதற்கும் கல்வர் பயம் நீங்கி தேடியதை சேர்ப்பதற்கும் இல்லம் ஒன்று அவசியமாம், நிம்மதியாய் ஒதுங்குமிடம். உயிரினங்கள் கூடமைக்க இயற்கை என்னை வழியமைத்தாள். மழையினுக்கும் வெயிலுக்கும் இரவுதனை கழிப்பதற்கும் கல்வர் பயம் நீங்கி தேடியதை சேர்ப்பதற்கும் இல்லம் ஒன்று அவசியமாம், நிம்மதியாய் ஒதுங்குமிடம். உயிரினங்கள் கூடமைக்க இயற்கை என்னை வழியமைத்தார். ஆண்டவனே உன் பேரில் இயற்கை என்னை வழிவகுத்தாள். மூலதனம் பல வடிவில் அனுபவிக்க அள்ளி வார்த்தாள். நீர் நிலமும் விருட்சங்கள் தாவரங்கள் உயிர் வகைகள் நிம்மதியாய் வாழ்ந்துயர பல வகையில் வழங்கி நின்றாள். ஆண்டவனே உன் பேரில் இயற்கை என்னை வழிவகுத்தாள். மூலதனம் பல வடிவில் அனுபவிக்க அள்ளி வார்த்தாள். நீர் நிலமும் விருட்சங்கள் தாவரங்கள் உயிர் வகைகள் நிம்மதியாய் வாழ்ந்துயர பல வகையில் வழங்கி நின்றாள். ஆரறிவு பெற்ற மாந்தர் அவாஞ்சி நிறை அற்பர்களாய் பேராசை பணவரியும் பகட்டான தேவைகளும் தேடி அலைந்துலைந்து தவிப்பதிங்கு பரிதாபம் எல்லாமே உழந்தீரை துறக்கும் உண்மை புரிய வைப்பாய். ஆரறிவு பெற்ற மாந்தர் அவாஞ்ச நிறை அற்பர்களாய் பேராசை பணவரியும் பகட்டான தேவைகளும் தேடி அலைந்துலைந்து தவிப்பதிங்கு பரிதாபம் எல்லாமே இழந்துயிரை துறக்கும் உண்மை புரிய வைப்பாய். வியாபார சந்தையிலே விலை போகும் மனிதரிடம் வாழ்வின் அடிப்படைகள் தேடி நிற்போர் நிறைய உண்டு. நடுத்தெருவில் கை நீட்டி ஏங்கி நிற்கும் ஏழைகளை நீக்கியனை நிம்மதியாய் கண் மூட உதவிடுவாய். வியாபார சந்தையிலே வே போகும் மனிதனிடம் வாழ்வின் அடிப்படைகள் தேடி நிற்போர் நிறைய உண்டு. நடுத்தெருவில் கை நீட்டி ஏங்கி நிற்கும் மேலைகளை நீக்கி என நிம்மதியாய் கண்மூட உதவிடுவாய். நன்றி, வணக்கம்.
நேர்களே, அந்த கவிதையை தொடர்வது நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவருடைய தேடலில் இருந்து சில பகுதிகள். நேர்களே, அந்த கவிதையை தொடர்வது இலங்கையிலே அண்மையிலே ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்திருக்கின்றது. இந்த ஜனாதிபதி தேர்தலிலே புதிய ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த வகையிலே அண்மையிலே ஒரு பத்திரிகையிலே வெளிவந்த ஒரு கட்டுரை ஒன்றை படிக்க நேர்ந்தது. அந்த கட்டுரையிலே நவீன துட்டகை முழுவாக தற்போதைய அரசு தலைவர், இலங்கையினுடைய அரசு தலைவர் வர்ணிக்கப்பட்டு சிறப்பு கட்டுரையாக அந்த கட்டுரையை நாங்கள் பார்த்தோம். அந்த வகையிலே நண்பர் லக்வன் அந்த கட்டுரையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். லக்வன், அந்த கட்டுரையை படியுங்கள், நாங்கள் நேயர்களோடு பகிர்ந்து கொள்வோம்.
நல்லது ஐயா, இது நவீன துட்டகை முனு என்ற தலைப்பில் தான் நாம் பார்க்க இருக்கிறோம். ருவான் வெளிசாய ஒட்டுமொத்த இலங்கையரின் கவனத்தையும் இந்த வார தொடக்கத்தில் தன் பக்கம் ஈர்த்து கொண்ட இடம் என கட்டுரையாளர் செங்கையான் தெரிவித்திருக்கிறார். அவர் வரைந்துள்ள கட்டுரையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, ஆம், இங்குதான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நிறைவேற்று அதிகாரம் மிக்க 7வது ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ பதவி பிரமாணம் செய்த இடம். ஜனாதிபதியாக பதவியேற்பவர் தனக்கு பிடித்தமான இடத்தில் பதவி பிரமாணம் செய்து கொள்ள முடியும், அதில் தவறு ஏதும் இல்லை. ஆனால் கோட்டபாய ராஜபக்ஷ ருவான வெளிசாயவில் பதவியேற்றுக் கொண்டதற்கு பின்னால் ஒரு ஆழமான வரலாற்று காரணம் உள்ளது. இதை அவருடைய முதல் பேச்சும் ஆழமாக உணர்த்தி சென்றுள்ளது. அவரின் இந்த வியாக்கியானங்களை நாம் விளங்கிக் கொள்ள, கோட்டபாய சொல்லும் வரலாற்று செய்தியை உணர, நாம் 2000 ஆண்டுகள் முன்னோக்கி பயணிக்க வேண்டும். நம் கண்முன் ஒரு சிறுவன் பஞ்சனையில் படுத்திருக்கிறான். ராஜ கலை ததும்பும் அவன் முகத்தில் சோகத்திலும் கோபத்திலும் சிவந்து கிடக்கிறது. கைகளையும் கால்களையும் குறுக்கி கிடக்கிறான். அவனின் தாய் அவனை தேற்றிக்கொண்டே கேட்கிறாள், காமினி, ஏன் இவ்வாறு கஷ்டப்பட்டு படுத்திருக்கிறாய்? கை கால்களை நீட்டி தாராளமாக படுத்துக்கொள் என்கிறாள் தாய். கோபத்தில் எள்ளும் கொள்ளுமாய் வெடித்த மகன் சொல்கிறான், மகா கங்கைக்கு அப்பால் வடக்கே தமிழர்கள், கீழே தெற்கே சமுத்திரம், கை கால்களை நீட்டி தாராளமாக நான் படுப்பது எங்கனம்? இவ்வாறு கேட்பவனுக்கு என்ன பதில் சொல்வது? தேற்றுவதுதான் எப்படி? ஏனெனில் அவனுள் இந்த குரோதமும் விரோதமும் வளர காரணமானவள் அவளல்லவா? தன் மசக்கை ஆசைகளில் ஒன்றாக தமிழ், அதாவது எல்லாளரின் தளபதி ஒருவனின் தலையை வெட்டிய குருதிபடைந்த வாளை கழுவி அந்த இரத்த நீரை குடிக்க கேட்டவள் அல்லவா அவள்? அவளுக்கு பிறந்தவளின் அவள் அதை குடிக்கும்போது கருவில் இருந்த பிள்ளைக்கு தமிழனை விரோதிக்கவும் பகைக்கவும் சொல்லித்தான் கொடுக்க வேண்டுமா என்ன? நீங்கள் நினைப்பது சரிதான். அந்த சிறுவன் வேறு யாரும் அல்ல, மகாவம்சம் கூறும் இலங்கை வரலாற்றின் கதாநாயகன், சிங்கள மற்றும் பௌத்தர்கள் இன்றும் என்றும் போற்றி புகழும் வீரநாயகன் துட்டகை முனு அல்லது துட்ட காமினி என அறியப்பட்ட காமினி அவையதான். நீதி நெறி வழுவாத மன்னன், எதிரிகளும் எதிர் நிற்க அஞ்சும் வீரனான எல்லாளனை சூழ்ச்சியால் வெற்றி கொன்றானே, அதே வீரநாயகன் துட்டகை முனுதான். பல இருட்டுக்கட்டிய கதைகளை சொல்லும் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இனவாத தீயை முதலில் பற்ற வைத்த மகாவம்சம் நூலின் நாயகன் தான் அவன். அந்த துட்டகை முனு சூழ்ச்சியால் எல்லாளனை போரில் வென்ற பின்னர் தனது வெற்றியை பறைசாற்றவும் பௌத்த மதத்தின் மீது தான் கொண்ட பற்றை வெளிப்படுத்தவும் அமைத்தது தான் ருவான் வெளிசாயர். இந்த விகாரையை துட்டக முனு கட்டியபோது நவரத்தினங்களையும் தங்கக் கட்டிகளையும் வெள்ளிக்கட்டிகளையும் கொட்டி கட்டினான் என்கிறது மகாவம்சம். ஆனால் சூழ்ச்சியாலும் சதியாலும் வென்ற போரில் சூறையாடப்பட்ட தமிழர்களின் சொத்துக்களையும் அவர்களை கசக்கி பிழிந்து பெற்ற வரிகளை வசூலித்தும் போர்க்கைதிகளாக பிடிபட்ட தமிழர்களை அடிமைகளாக்கி அவர்களை துன்புறுத்தி வருத்தி அவர்கள் சிந்திய இரத்தத்திலும் வியர்வியிலும் கட்டப்பட்டதுதான் இந்த விகாரை. தமிழர்களை வெற்றி கொண்டதன் அடையாள சின்னமாக அன்றைய போரில் சூழ்ச்சியால் கொல்லப்பட்ட பல 1000 தமிழர்களின் நினைவு சின்னமாக பல்வேறு துன்பங்களையும் சித்திரவதைகளையும் அடக்குமுறைகளையும் தமிழர்கள் எதிர்கொண்டதற்கான சாட்சியமாகவும் நிமிர்ந்து நின்றதுதான் இந்த ருவான் வெளிசாய. இவ்வாறு தமிழின் அழிப்பின் தமிழர்கள் மீதான அடக்குமுறையின் அடையாளமாக நிற்கும் ருவான் வெளிசாயவில் தான் கோட்டபாயவின் அரசியல் பயணம் தொடங்கியது. இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய இனவழிப்பு உலகமே வர்ணிக்கும் முள்ளிவாய்க்கால் இன அழிப்பை வழிநடத்தியவர்களில் ஒருவர்தான் இந்த கோட்டபாய ராஜபக்ஷ. 2005 தமிழ் மக்கள் வாக்களிப்பை புறக்கணித்தபோது சிங்கள பௌத்த தீவிர சக்திகளின் தெரிவாக இருந்தவர் இவருடைய மூத்த சகோதரர் மஹிந்த ராஜபக்ஷ. இவர் பதவியேற்றதும் இலங்கை வந்த முன்னாள் இராணுவத்தினரான கோட்டபய ராஜபக்ஷ பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக பதவியேற்றார். தமிழர்களுக்கு எதிரான போரை தனது சகோதரன் நிறைவேற்று அதிகார ஆட்சியுடன் முன்னின்று நடத்தினார். இராணுவ தளபதிகள் குற்றம் இழைக்கவும் அவர்கள் கட்டுக்கடங்காத போர் மீறல்களை மேற்கொள்ளவும் சர்வதேச போர் விதிகளை காலில் போட்டு மிதித்து தமிழர்களுக்கு எதிராக அழிப்பை கட்டவிழ்த்துவிட்டவர் இவர். தமிழரின் தாயகத்தை தமிழருக்கே உரித்தான அரசை மீள கேட்ட அமைக்க முயன்ற விடுதலை புலிகள் அமைப்பு மௌனிக்க செய்யப்பட்டது. சுமார் 100,000 தமிழர்கள் இந்த போரில் கொல்லப்பட்டார்கள். 300,000 மேற்பட்ட தமிழர்கள் முகாம்களில் அடைக்கப்பட்டார்கள். அங்கு பல இன்னல்களையும் அடக்குமுறைகளையும் எதிர்கொண்டார்கள் தமிழ் மக்கள். இவ்வாறு தமிழர்களை வெற்றி கொண்ட ராஜபக்ஷ சகோதரர்கள் ஆட்சியாளரான மகிந்த ராஜபக்ஷ 2010 தேர்தலில் போட்டியிட்ட போது இலங்கையை முதன் முதலில் ஒருங்கிணைத்த தமிழர்களை அழித்து அடக்கிய துட்டகை முனு மன்னனுக்கு நிகராக கொண்டாடப்பட்டார், போற்றப்பட்டார். 2015 ஜனாதிபதி தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார். ராஜபக்ஷ சகோதரர்களின் ஆட்சிக்கு தடை ஏற்பட்டது. எனவே 2019 நடைபெற்ற தேர்தலில் அவர்களுக்கு பெருவெற்றி ஒன்று தேவைப்பட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையை பறிகொடுத்த அவர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுவை உருவாக்கினார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை அப்போது தலைவர் பண்டாரநாயக்க என்ன நோக்கில் தொடங்கினாரோ அதே இலட்சிய பாதையில் அதே சிந்தனையை முன்வைத்தே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் தொடங்கப்பட்டது. சிங்கள பௌத்த மக்கள் பெரும்பான்மையாக வாழும் இந்த நாட்டில் ஆட்சிப்பீடம் ஏற அவர்களின் ஆசி மட்டுமே போதும் என்பதை மீண்டும் பறைசாற்றியது கோட்டபயவின் வெற்றி. துட்டகை முழுவின் ஊரான திச மகரகமவை அம்பாந்தோட்டை சேர்ந்த கோட்டபயவும் தனது அண்ணன் வழியிலேயே சிங்கள பௌத்தர்கள் போற்றும் நவீன துட்டகை முழுவான கோட்டபய ராஜபக்ஷ துட்டகை முனு மன்னன் தமிழர்களை வெற்றி கொண்டு அவர்களிடம் இருந்து கைப்பற்றிய செல்வங்களை கொண்டு கட்டிய விகாரையான ருவான் வெலிசியாவில் தனது அரசியல் பயணத்தை ஆரம்பித்து அங்கேயே பதவி பிரமாணத்தையும் செய்து சிங்கள பௌத்தன் என்ற பெருமிதத்துடன் நவீன துட்டகை முனுவாக தன்னை வெளிப்படுத்தியுள்ளார் கோட்டபய. 1000 முன்னர் வகை தொகையின்றி தமிழர்களை அழித்தும் வருத்தியும் பெறப்பட்ட செல்வங்களை கொண்டு கட்டப்பட்ட ருவான் வெலிசியாவில் கோட்டபய என்னும் நான் இந்த நாட்டின் சகல மக்களையும் இன மத சாதி பேதமின்றி அனைவருக்கும் சேவையாற்றுவேன் என உறுதியேற்றிருக்கிறார். லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்றொழித்து விட்டேனே என துட்டகை முனு கலங்கிய போது நமது மார்க்கத்தை நம்பாதவர்கள் தீய வாழ்வை மேற்கொண்டவர்கள் மிருகங்களை விட உயர்வாக மதிக்கப்படக்கூடாதவர்கள் என உபதேசம் அளித்தனர் பிக்குகள். இதனால் துட்டகை முனு மனம் மாறினான் என்கிறது மகாவம்சம். நவீன துட்டகை முனுவான கோட்டபய ராஜபக்ஷவும் இதனை பின்பற்றி துட்டகை முனுவாகவே வாழ்வாரா, அல்லது கோட்டபய என்ற சிங்கள மற்றும் பௌத்த ஆதிக்கராக சிறுபான்மை மக்களின் மனதில் இருக்கும் விம்பத்தை அழித்து முன்மாதிரியான தலைவராக மாறுவாரா என்பதை இனிவரும் காலங்கள்தான் பதில் சொல்லும் என நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
நிகழ்ச்சியை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினுடைய அறிவித்தல் ஒன்று. எதிர்வருகின்ற December 21 நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினுடைய கிறிஸ்துமஸ் தின விசேட சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. மாலை 6 தொடக்கம் எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே இந்த நிகழ்வு சிறப்பான கலை நிகழ்ச்சிகளோடு ஆரம்பமாக இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களும் இந்த நாளை சிறப்பாக ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய கிறிஸ்துமஸ் தின சிறப்பு நிகழ்ச்சி எதிர்வருகின்ற December 21 மாலை 6 தொடக்கம் எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. பல கலை நிகழ்ச்சிகளோடு கூடிய இந்த நிகழ்ச்சியிலே அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறால கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. தேசிய மாவீரர் தினம் எதிர்வருகின்ற November 27 புதன்கிழமை மாலை 6 தொடக்கம் இலக்கம் 13 மே வீதி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். இந்த நிகழ்வு எதிர்வருகின்ற 27 தேதி மாலை 6 மணி தொடக்கம், இலக்கம் 13 மே வீதியில் அமைந்திருக்கின்ற போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. இந்த ஞாபகார்த்த நிகழ்விலே அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு கலந்து சிறப்பிக்குமாறு வேண்டுகின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். நேர்களே, அந்த அறிவித்தல் கோடு நிகழ்ச்சி நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. தொடரும் பாடலோடும் இன்றும் அடுத்த வாரமும் பல புதிய நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
நல்லது நேர்களே, அடுத்து நாம் கேட்க இருப்பது பெற்றால் தான் பிள்ளைய என்ற படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுசீலா பாடிய அருமையான பாடல். இந்த படத்தில் நடித்தவர்கள் திரு எம் ஆர் ராதா, எம்ஜிஆர் மற்றும் சரோஜ தேவி. அடுத்து வரும் வாரங்களில் நல்ல நிகழ்ச்சிகளோடு நாம் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுவது இலக்கண சொக்கலிங்கம். வணக்கம் நேர்களே.
மன்னன் பிறந்தான் மன கவலைகள் மறந்ததம்மா.